வணக்கம் செல்வி. வணக்கம் நேயர்களே. மீண்டும் வாங்க பேசலாம் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கருத்துக்களை பகிர முன்வந்திருக்கும் சஞ்சயன், உங்களுக்கு முதல்ல
வணக்கம். வணக்கம் நேயர்களே.
சரி, தலைப்பு என்னன்னு பார்ப்போம். நாம் அனைவரும் இந்திய இலங்கை பொருட்களை தொடர்ந்து வாங்கி வருகின்றோம். ஒரு முக்கியமான உணவுப் பொருள் இல்லையா, தினமும் நம்ம பயன்படுத்துகிற பொருள் இந்திய இலங்கை உணவுப் பொருட்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவில் விற்பனை செய்யப்படுகின்ற இந்த உணவுப் பொருட்கள் தரமானது தானா என்ற கேள்வி பலரால் அவ்வப்போது முன்வைக்கப்படுவதுண்டு. இப்படியான கேள்வியுடன் நமது SBS ஒலிபரப்பின் பஞ்சாபி நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் ஒரு விசாரணையை அல்லது ஆய்வை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வு பல அதிர்ச்சி தரும் முடிவுகளை தந்துள்ளது. இது குறித்து தான் நாம் பார்வையில் நிகழ்ச்சியில் விரிவாக சொல்லியிருந்தோம். செல்வி அவர்கள் அழகாக குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆய்வை பொறுத்த அளவிற்கு அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், MDH ஃப்ரை மசாலா, நெஸ்லேயின் இன்ஃபேன் செரலக், காம்ப்ளான் ஹால்டிராமின் நட்ஸ், கோஹினூரின் பாஸ்மதி அரிசி, இண்டஸின் பாஸ்மதி அரிசி என்று உணவுப் பொருட்கள் தரம் குறைந்தவை, ஆஸ்திரேலிய தரத்துடன் ஒப்பிட்டால் சில வேளைகளில் அவை ஆபத்தான உணவுப் பொருட்கள் என்றெல்லாம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதுதான் இந்த கேள்வி. வாங்க பேசலாம் நிகழ்ச்சி, கலந்து கொள்ளுங்கள், உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நீங்க வாங்குவீங்கல்ல?
நாங்களும் வாங்குவோம்.
சரி, இந்த தரம் என்று சொல்லும் போது நீங்க எதை சொல்றீங்கன்னு சொல்லுங்களேன். ருசியா அல்லது அதனுடைய கொடுக்கிற விலைக்கு வருகின்ற பொருளா அல்லது வேறு ஏதாவது?
இல்லை, அப்படி அப்படியாக வந்து நாம் தரத்தை சொல்ல முடியாது இல்லையா. தரம் வந்து சுவை வந்து நீங்கள் என்ன சமைக்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா, சுவை கூடுறது கூட இல்லைன்னு. இப்போ தரம்னு சொல்லும்போது வந்து அது ஒழுங்காக தயாரிக்கப்பட்டிருக்கா, எக்ஸ்பைரி டேட் அதில் இருக்கா, அதில் வந்து அதில் என்னென்ன இதெல்லாம் கலந்துருக்குறாங்க,
அதுதான் இந்த ஆராய்ச்சியில்
முக்கியமான கேள்வி. என்னென்ன இதெல்லாம் இந்த இதில் கலந்துருக்குறாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு கன்சியூமர், ஒரு நுகர்வோர் வந்து இந்த இதுல எல்லாம் என்னென்ன எல்லாம் கலந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது,
பார்ப்பதும் இல்லை இல்லையா, பார்க்க முடியாது. ஆமா, எப்படி பார்க்க முடியும்?
ஆமா, சரி, நாம இந்த விவாதத்தை வந்து தொடர்வோம். இப்ப நம்மோடு இணைந்து கொண்டுள்ள பஷீர் அவர்களின் கருத்தை கேட்போம். வணக்கம் பஷீர்.
என்ன, நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
என்னுடைய பார்வையில வந்து தரமற்றது அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து.
ஏன் அப்படி தரமற்றதுன்னு ஒரே அடியா ஒரே போட போட்டீங்க?
ஏன்னா பொதுவா நம்ம பாக்குறோம், ஒரு ஒரு டிவிலையும் மீடியாக்கள்லயும் போடுறாங்க, எந்தெந்த எதெல்லாம் எதெல்லாமோ கலக்குற மாதிரியும், ஏன்னா டூப்ளிகேட் பால் உண்டாக்குறது, பிளாஸ்டிக் முட்டை உண்டாக்குறது, என்னென்னமோ போடுறாங்க மீடியாவில. அதெல்லாம் பார்க்கும்போது எதை சாப்பிடுறது, எதை அவாய்ட் பண்றது, உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. அந்த மாதிரி
இந்தியாவில இருந்து வர பொருட்கள் மட்டும் இல்லையே,
அது பொதுவாவே பொதுவா சைனாவை தான் ரொம்ப இதுல டார்கெட் பண்றது, நிறைய சைனாவை போடுறாங்க. இருந்தாலும் இந்தியாவில கூட டூப்ளிகேட் பால் உருவாக்குற ஒரு வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நுகர்வாராய்க்குள்ள நம்ம வாங்குற பொருள், நம்ம வந்து இது இந்த எந்த அளவுக்கு நமக்கு அது சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. உதாரணம் இப்ப நானே வாங்க போறேன், அதுல என்ன கலந்துருக்குன்னு இது வரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம படிச்சு பார்த்தது கிடையாது. குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, வெளிநாட்டுக்கு இது அனுப்பி வைக்கிற பொருட்களை வந்து அது ரொம்ப நாள் நீடிக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா அதுல ஏதாவது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் கலக்கத்தான் செய்வாங்க நிச்சயமா.
இல்ல இப்ப நீங்க பஷீர், இப்ப நீங்க வந்து மளிகை சாமான்கள் அல்லது மளிகை பொருட்கள் அல்லது வந்து இந்த மாதிரி இந்திய உணவு பொருட்கள் இலங்கை பொருட்கள்னு வாங்கும் போது இது தரமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்குவீங்களா, என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல அந்த பொருளை வாங்குவீங்க நீங்க?
நம்ம வாங்கும்போது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி பொருளை மட்டும் பார்த்து வாங்குவோம், அது மட்டும்தான் நான் கவனிப்போம். பிராண்டட், நல்ல பிராண்டட்னு சொல்லி சில ஒரு 20-30% விலை கூட இருக்கத்தான் செய்யும். ஆனா அடுத்தடுத்து அதே மாதிரி பொருள், அதே இது, ஆனா ஒரு விலைக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30% கம்மியா இருக்குது. அந்த பிராண்டு மட்டும்தான் நான் பார்த்து வாங்குறேன் பொதுவா பார்க்க சொல்றதா இருந்தா.
வணக்கம் பாலாவிக்கி.
வணக்கம் ராய்சல். வணக்கமாக நாங்கள் வீட்டுல சாப்பிடுற விஷயம் தான் குறிப்பாக இலங்கை பின்னணியில தயாரிக்கப்பட்ட உணவுகள். ஆனால் இப்ப இரண்டு விஷயங்களை நாங்க பார்க்க வேணும். ஒன்று வந்து தர கட்டுப்பாடு, குவாலிட்டி கண்ட்ரோல். ஒரே விதமான ஒரு ரெசிபியை வச்சு ஒரே மாதிரியான உணவு தயாரிப்பு தயாரிப்பாளர் இருக்கிறதா அந்த பற்றி எனக்கு தெரியாது. ஒரு பெரிய ஒரு தயாரிப்பு நிலையம் சிலபடி செய்யக்கூடும், ஆனால் ஒவ்வொரு முறையும் உணவின் ருசி வித்தியாசமா இருக்கிறதுல இருந்தே தெரியும் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லையா. நம்ம தரம் என்பது சஞ்சய் நார்மத்திலே கேட்டது மாதிரி எப்படி நாங்கள் அதை வேற இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்குது.
இப்ப ஆஸ்திரேலிய தர கட்டுப்பாடுன்னு நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு தரக்கட்டுப்பாடு இருக்குதானே இல்லையா?
அது வந்து நியமம், நீங்க குவாலிட்டியை தான் நாங்க தரம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்டாண்டர்ட வந்து நியமம் என்று சொல்லமாக இருந்தால் எதை தாண்ட கூடாது எந்த ஒரு ஒரு வரையறையே ஆஸ்திரேலியாவோ எல்லா நாடுகளும் வச்சிருக்கோம். தண்ணி என்றாலும் சரி, காத்து என்றாலும் சரி, உணவு என்றாலும் சரி, என்னென்ன விடயங்கள் வந்து இந்த மட்டத்தை தாண்டக்கூடாதுன்ற ஒரு நியம கட்டுப்பாடு, ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். அந்த அடிப்படையில பாக்கிகள் வந்து இப்ப ஈவன் தண்ணி எடுத்தாலும் கூட உலக அடிப்படையில உள்ள வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நியமமும் ஆஸ்திரேலியாவின் நியமமே வேற. அப்ப நாங்கள் நியம கட்டுப்பாடுகளுக்குல அடங்க இல்லை, அதாவது ஈஎம் கூட இருக்குது அல்லது மேக்ரி கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்றது. பாருங்க அரிசியை பாத்தீங்கன்னு சொன்னா அரிசியில வந்து கலப்படம் என்று சொல்றதில் பார்க்க அதுல உள்ள உள்ளடக்கம்
அதிகமாக இருக்கிறது இங்கே ஆஸ்திரேலிய தரத்திற்கு அல்லது நியமத்திற்கும் அதிகமாக இருக்கிறது என்று
நியமம் அடிப்படையில் அதிகமாக இருக்கிறது. கலப்படம் தரம் பார்க்க வேண்டும் என்பதும் நியமம் வந்து அது நாங்கள் வைத்திருக்கிற வரையறதான் நியமம், இதுக்கு மேல போக கூடாது என்று வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில நியமங்களை நாங்கள் தாண்டித்தான் இருக்கிறோம்.
ஆஸ்திரேலியா வந்து வச்சிருக்கிற அந்த தரத்துல இருந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமைக்குள்ள இது அம்சங்கள் எல்லாம் வந்து உணவுப் பொருட்கள் வழியாக வந்து
ஒரு கேள்வி இருக்கு சொல்ல, அப்படியான பொருட்கள் எப்படி அதை இறக்குமதி செய்ய விடுகிறார்கள்? இந்த குவாரண்டைன் எல்லாம் கவனிப்பது இல்லையா?
இல்ல அதுக்கு
உங்களை முதலாவது சொல்றது மாதிரி ஒவ்வொரு சாம்பிளையும் ஒவ்வொரு பேட்சையும் வந்து டெஸ்ட் பண்றது இல்லை என்பதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு ஒரு பேட்ச் வந்து ஒரு 5 tons சொன்னால் அதுக்குள்ளேயே வந்து ஹெட்ரோஜினிட்டி ஒரு சமச்சீரற்ற தன்மை இருக்கிறபடியா எல்லா டெஸ்டும் உங்களுக்கு உண்மையான விடயங்களே சொல்லாது. இன்னொரு விடயத்தை சொல்லிட்டு நான் இதை முடிக்கிறேன். என்னன்னு சொன்னா பொதுவாகவே நீர் என்றாலும் சரி உணவு என்றாலும் சரி ரெண்டு விதமான நியம அளவுகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஒன்று வந்து க்ரானிக், நீண்ட காலமாக இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு வரத்தக்க பிரச்சனைகள். மற்றது அக்யூட், உடனடியாகவே ஒரு பாதிப்பை ஒரு மூளை பாதிப்பையோ அல்லது ஒரு இதய பாதிப்பையோ கொடுக்குற விஷயங்கள். அப்ப குரோனிக் என்று சொல்லப்படுகிற சாமான் வந்து தண்ணியில எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க 70 ஆண்டுகளாக 2 லிட்டர் தண்ணியை குடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டியூமர் வரலாம் என்பதுதான் நியமம். ஆகவே இடையில ஒரு கொஞ்சம் கூட வந்தாலும் வந்து அது உங்களை உடனே பாதிக்காது. நீங்க வந்து இன்றைக்கும் நாளைக்கும் அந்த தண்ணியை கொஞ்சம் கூட குடிச்சால் உங்களுக்கு அந்த பாதிப்பு தராது. ஆகவே அக்யூட்டான விஷயங்களையும் குரோனிக்கான விஷயங்களையும், அதாவது நீண்ட காலமாக உட்கொண்டால் பாதிப்பு தர்ற விஷயங்களையும் உடனடியாகவே பாதிப்பு தர்ற விஷயங்களையும் புதிய முறையில பிரிச்சு பார்த்தால், இப்ப அவர்கள் செய்திருக்கிற ஸ்டடியில சில விடயங்கள் கொஞ்சம் பெஸ்டிசைட் கொஞ்சம் கூட இருந்தாலும் உண்மையாகவே ஒரு 2 மாதத்துக்கோ அல்ல 1 வருஷத்துக்கோ சாப்பிட்டால் உண்மையா பாதிக்காது. அதுக்கான எல்லாரும் சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு அளவுக்கு மீறி நாங்கள் ஒரு ஓவர் ரியாக்ட் பண்றதும் சரியில்லை என்பது இந்த அபிப்பிராயம்.
இன்னொரு கருத்து இருக்கு விக்கி, ரைசலுக்கு சொல்றேன். இப்ப ஆஸ்திரேலியாவில அரிசி உற்பத்தி செய்கிறார்கள், அந்த அரிசி உற்பத்தியை பாதுகாப்பதற்காகத்தான் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியும் செய்யப்படும் அரிசியில் தரம் குறைவாக அல்லது நியமம் குறைவாக இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது.
சொல்ல முடியுமோ என்னவோ ஒரு ப்ரொடெக்ஷனிசம் வந்து பலவிதமான ஓபன் எக்கனமி என்று சொல்லப்படுற நாடுகள் வைத்திருக்கிறது உண்மைதான். இங்க இருந்து ஏற்றப்பட்ட பீஃப் மாட்டுறச்சியை வந்து அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது அதுல பெஸ்டிசைட்ஸ் இருக்கு.
அதே மாதிரி நியூசிலாந்து இருந்து வர அப்பளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்,
ஃபுட் ஃப்ளை இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ப்ரொடெக்ஷனிசம் இருக்குது. ஆனா இந்த ஸ்டடி வந்து ஒரு ஆஸ்திரேலியன் நியமத்தால செய்யப்படாமல் ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக செய்யப்பட்டது என்று படியால் நாங்கள் அதுல குற்றம் காண முடியாது என்பது எனது கருத்து. குரோனிக்கான விஷயங்களை நாங்கள் எப்போவாவது கொஞ்சம் கூடினா பரவாயில்லை என்பதும்.
வணக்கம் மனோ.
வணக்கம் ராய் சார். உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்வதென்றால், சுருக்கமாக சொல்வதென்றால், இப்போ நான் இப்போ ஒரு 20 வருஷமாக இருக்கேன் இந்த நாட்டில். இலங்கை இந்திய பொருட்களை வேண்டி பாவித்த இடத்துல எனக்கு பெரிதாக ஒரு குறையும் தெரியவில்லை. இப்போ அதை சொல்லக்கூடிய அளவில் இல்லை. அப்படி பார்க்கக்குள்ள நாங்கள் இப்போ அதை சொல்வார்கள், அந்த அதை கூர்ந்து கவனிக்க போனால் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த குத்து மதிப்பெண்ணு சொல்லிவிடும்.
பாஸ்மதி அரிசியிலே புப்ரொஃபசன் அப்படி என்ற ஒரு இன்செக்டிசைட் இருப்பதாக
கூட செய்தியில கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப
அதான் நான் சொல்றேன். இப்ப இது வேற சமயம் எனக்கு எனித்தான் அந்த தாக்கம் அப்ப நான் அது அந்த நீங்க குறிப்பிட்ட அரிசியை சாப்பிட்டவர்கள் அப்படி இப்ப தாக்கம் வந்து எனித்தான் தெரியும். இப்ப இதுவரைக்கும்
என்னன்னு சொன்னால் இந்த சில தாக்கங்கள் சிறிது சிறிதாகத்தான் உங்களுக்குள்ளே சேர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கும்.
கருத்து என்னன்னு சொன்னா இதை இங்க உள்ள நாட்டின் அரசாங்கம் தான் அதை இந்த இப்படியான இறுக்கங்களை கூட்டி அதை பரிசோதித்து உள்ளே நாட்டுக்குள்ளே அனுப்ப வேண்டும் என்றதான். என்றால் மற்றும்படி மக்கள் வந்து தந்த பட்டுக்கோட்டையார் சொன்ன மாதிரி திருடனை பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல்தான் இந்த இப்படியான.
ஆனா இது திருடனா பார்த்து திருந்தா விட்டாலுங்கிற அளவுல கூட வர்றதில்லை. இப்ப இதுல என்ன நடக்குன்னா, பொதுவா இந்திய இலங்கை நாடுகள்ல வந்து இந்த மாதிரியான தரத்தை வந்து அங்க உள்ள அரசாங்கங்கள் அனுமதிக்குது. அந்த தரம் வந்து இங்க வரும்போது இங்க உள்ள தரத்தோட அது வந்து ஒப்பிடும் போதுதான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது, இது இந்த தரத்துக்கு சரியில்லை அப்படின்னு.
அப்ப அதான் இப்ப நாங்கள் அவையலே ஒண்ணும் திருத்தியில. அப்ப இவையல் எங்கட நாடு தான் அதை தங்கள் சட்டங்களை இறுக்கி அதை கூட அக்களை அதுக்கு நியமித்து அதை தரம் பிரித்து உள்ளே
இறக்குமதி செய்யறவங்களையோ நம்ம வாங்குறவங்களையோ எந்த
வகையிலையும் தெரியாமலே அந்த கூடாத விஷயங்கள் இங்க உள்ளுக்குள்ள வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்திய இலங்கை பொருட்கள் வந்து தரமானதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து நேயர்கள் வாங்குறது சால சிறந்தது. சரி, இது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி, நேயர்களுக்கு நன்றி, செல்வி உங்களுக்கும் நன்றி.
நன்றி.